SBS தமிழ்.
வீடு வாங்குவதற்கான வழிகாட்டுதல்கள் என்ற தலைப்பில் ஒலிக்கும் இந்த தொடரில், சென்ற வாரம் வீடு வாங்க விரும்புபவர்கள் எப்படி தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று பார்த்தோம். வீடு வாங்க நாம் தயாரானவுடன் அடுத்த கட்டம் நமக்கு பிடித்த வீட்டை தேட ஆரம்பிக்க வேண்டும். வீடு தேடும்போது எந்த வழிமுறையில் வாங்கப் போகிறோம் என்பதனை நாம் தீர்மானிக்க வேண்டும். அதற்கு முதலில் வீடு வாங்கும் வழிமுறைகள் என்ன, அதில் உள்ள சாதகங்கள் பாதகங்கள் யாவை என்பதை முதலில் அறிந்து கொள்வது நல்லது. தொடரின் இன்றைய இரண்டாவது பகுதியில் இது குறித்து பார்ப்போம். வீடு வாங்கும் போது ஒருவர் ஆக்ஷன் ஏலத்தில் வாங்கலாம், அல்லது நிர்ணயிக்கப்பட்ட விலையில் ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டிடமிருந்து வாங்கலாம், அல்லது நிர்ணயிக்கப்பட்ட விலையில் வீட்டு உரிமையாளரிடமிருந்து நேரடியாக வாங்கலாம், அல்லது புது வீடு எனில் கட்டி முடிப்பதற்கு முன் ஆஃப் த பிளானில் வாங்கலாம். முதலில் ஆக்ஷனில் வாங்குவது குறித்து விளக்குகிறார்கள். சட்டத்துறையில் 35 வருட கால அனுபவமும் வீடு வாங்குபவர்களுக்கு பல வருட காலமாக கன்வெயின்சிங் செய்து வருபவர்களுமான வழக்கறிஞர்கள் ஞானாக்கரன் மற்றும் சாந்தினி ஞானாக்கரன்.
ஆக்ஷனில் வந்து இன்னும் கூட கவனமாக இருக்க வேண்டும். ஏனென்றால் அதில் நீங்கள் வந்து பெரிய ரிஸ்க் எல்லாம் எடுக்கிறீங்கன்ற அர்த்தம். ஆக்ஷன்னா நீங்கள் வந்து ஒன்றில் வீடை பார்த்துருக்க வேணும், முதல் வீடை பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருக்க வேணும். ரெண்டாவது என்ன எஸ்டிமேட்டுன்னு உங்களுக்கு தெரியணும். எஸ்டிமேட்டட் ப்ரைஸ் என்னென்னா, ஆக்ஷனுக்கு போகும்போது ப்ரைஸை ஷுவராக இருக்க முடியாது, எந்த ப்ரைஸுக்கு போகும்னு தெரியாது. மிக முக்கியமானது வந்து பேங்க்கிட்ட பேச வேணும், பேங்க்கிட்ட வெளியாக டிஸ்கஷன் வைக்க வேணும். ஏனென்றால் ஆக்ஷன் வந்து சாதாரணமான சேல்ஸை விட ரிஸ்க் அண்ட் டேஞ்ச் சொன்னேன்னா, அங்கே போய் நீங்கள் பிட் பண்ணி அது உங்களுக்கு அந்த ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு கிடைச்சதுண்டா, ஆக்ஷன் முடிஞ்சதுன்னு சொன்னதும் நீங்கள் வாங்கியே ஆகணும். பேங்க்கிட்ட போய் ஏதாவது பிரச்சனை வந்ததுன்னு வச்சுக்கொள்ளணும், நீங்கள் 10% டிபாசிட்டை அப்படியே இழக்க வேண்டி வரும்.
ஆக்ஷனில் வீடு வாங்கிய பிறகு பேங்கின் வேல்யூவேஷன் குறைந்து போனால் வரும் பிரச்சனைகளை விளக்குகிறார் வழக்கறிஞர் ஞானாக்கரன்.
ப்ரீ அப்ரூவல் என்று கூறும் முறை சாதாரணமாக கூறுவதாக இருந்தால் அது ஒரு வெத்து கடுதாசி என்று தான் கூற வேண்டும். ஒரு வீட்டை நீங்கள் வாங்கியவுடன் பேங்க் என்ன செய்யும் என்றால், அதுக்கு என்ன வேல்யூவேஷன் என்று அந்த வேல்யூவேஷனை செய்விக்கும். அந்த வேல்யூவேஷனின் படி இப்போ நீங்கள் உங்களுக்கு ஏற்கனவே தந்த அப்ரூவலை விட குறைவாக இருந்தால் அந்த குறைந்த தொகையைத்தான் அவர்கள் தரக்கூடியதாக இருக்கும். அந்த குறைந்த தொகையிலும் வேல்யூவேஷனில் பொதுவாக 100% அவர்கள் தருவது வழக்கமில்லை. ஆகக்கூடியது 95% வரையும் வரலாம், பட் அது பேங்க்கை பொறுத்தது. ஆகவே ஆக்ஷனில் உள்ள பெரிய பிரச்சனை என்னவென்றால், ப்ரீ அப்ரூவல் எவ்வளவாக இருந்தாலும் அங்கு நீங்கள் எவ்வளவு தொகையை கொடுக்கின்றீர்களோ அதற்கும் ப்ராப்பர்ட்டியை அவர்கள் வேல்யூவேஷன் செய்யும் போது என்ன வேறுபாடு இருக்கின்றதோ அது உங்களை பொறுத்தவரையில் பணத்தில் துண்டுவிடும். அப்போ அதை சமாளிக்கக்கூடிய வசதி உங்களுக்கு இருக்கா என்பதை வெகு தீவிரமாக ஆராய வேண்டும்.
வீட்டு ஆக்ஷனுக்கு போவதற்கு முன்னதாக வழக்கறிஞர் ஒருவரை சந்தித்து ஆலோசனை பெறுவதன் அவசியத்தை விளக்குகிறார் வழக்கறிஞர் சாந்தினி ஞானாக்கரன்.
கான்ட்ராக்டை வந்து ஆக்ஷனுக்கு போக முதல் கான்ட்ராக்டை ஒரு சொலிசிட்டர்ட்ட காமிச்சு அவங்க அதை டீட்டெயிலாக பார்த்து உங்களுக்கு அட்வைஸ் பண்ண வேணும். அதில் உங்களுக்கு தெரியாது என்ன இருக்குது, அதில் ஓனர் தான் செல் பண்ணுறாரா, அல்லது நீங்கள் என்ன நோக்கத்தோடு அந்த காணியை வாங்குறீங்க, அதுக்கு ஏதாவது தடை இருக்குமா, கவுன்சில் ஏதாவது தடை போடுமா, இதெல்லாம் நீங்கள் கான்ட்ராக்டை பார்த்து தான் அறிஞ்சு கொள்ளலாம். இப்போ ஆக்ஷனுக்கு போக முதல் எப்பவும் காப்பி ஆஃப் த கான்ட்ராக்டை ஒரு சொலிசிட்டர்ட்ட காமிச்சு அதுக்கு பிறகு நீங்கள் தீர்மானிக்கலாம்.
ஆக்ஷனில் வீடு வாங்கும் போது உள்ள மற்றைய பிரச்சனைகளை விளக்குகிறார் வழக்கறிஞர் ஞானாக்கரன்.
ஆக்ஷனில் நீங்கள் ஒரு வீட்டை வாங்கும் போது அது என்ன நிலையில் இருக்கின்றதோ அந்த நிலையில் தான் வாங்குகின்றீர்கள். ஆக்ஷன் முடிந்ததுக்கு அப்புறம் இந்த பில்டிங் பெஸ்டதுகள் செய்து அதில் ஏதாவது பிரச்சனை இருந்தால், இல்லாட்டி உங்களோட பேங்க் அப்ரூவல் வர்றதில் சிக்கல் இருந்தால், அது எதுவும் செல்லுபடியாகாது. அந்த 10% நீங்கள் இழக்க வேண்டிய சந்தர்ப்பம் சூழ்நிலை ஏற்படும். ஆகவே பார்ப்பதற்கு பல வளப்பாக இருக்கின்றபடியினால் ஒரு ப்ராப்பர்ட்டி நல்ல வீடு என்ற முடிவுக்கு வந்துவிடக்கூடாது. எல்லாருக்கும் ஆக்ஷனுக்கு போக முன்னால் பில்டிங் பெஸ்டெல்லாம் செய்வது செலவாகும், ஆனால் அந்த ரிஸ்க் இருக்கின்றதை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும்.
சரி, அடுத்ததாக நிர்ணயிக்கப்பட்ட விலையில் ரியல் எஸ்டேட் ஏஜென்ட்டிடமிருந்து வீடுகளை வாங்கும் போது உள்ள சாதகங்கள் பாதகங்களை பார்ப்போம்.
இப்போவும் அவங்க விலை போடும்போது ஒரு 10,000 5,000 கூட்டி தான் போடுவாங்க. அப்போ நெகோஷியேட் பண்ணி அதை எடுத்து அந்த ப்ரைஸை டிசைட் பண்ணி தீர்மானித்து அவங்க அதுக்கு ஓனர் சம்மதித்தால், நான் முதல் ஆக்ஷனுக்கு சொன்ன மாதிரி உடனே காப்பி அதை கான்ட்ராக்ட் எடுத்து ஒரு சொலிசிட்டரை பார்க்க வேணும். ஏஜென்ட் சொல்லுவார், இதை சைன் பண்ணி டிபாசிட் அமௌண்ட்டில் 0.25% போட்டு நீங்கள் சைன் பண்ணுங்கோ, அப்படி பண்ணால் இதை நான் வேறொருத்தருக்கும் விற்க முடியாது. சைன் பண்ணாட்டி இன்னொரு ஆள் வந்து கொஞ்சம் கூட ஆஃபர் பண்ணால் அதை நான் கொடுத்துருவேன், உங்களுக்கு சொல்ல வேண்டாம். ஆனால் நீங்கள் சைன் பண்ணி 0.25% போட்டு நான் அதை எக்ஸ்சேஞ்ச் பண்ணேன்னா ப்ராப்பர்ட்டி உங்களோடதாயிரும். அந்த கூலிங் ஆஃப் பீரியட் டைம்க்கு, அந்த கூலிங் ஆஃப் பீரியட் டைமில் நீங்கள் பில்டிங் செய்யலாம், பெஸ்ட் செய்யலாம், அது கட்டாயம் செய்ய வேணும்ட்டு நான் சொல்லுவேன். ஏனென்றால் நீங்கள் வாங்கிறது 750,000னா 250 அல்லது 400 பார்த்து அதை செய்யாமல் விட்டால் பெரிய பிரச்சனைகள் அந்த பில்டிங்கில் இருந்ததுன்னா, பெஸ்டில் இருந்ததுன்னா அதுக்கு பிறகு உங்களுக்கு பெரிய கஷ்டங்கள் வரலாம்.
ஞானாக்கரன் மற்றும் சாந்தினி ஞானாக்கரன் பேங்க் லோன் அன்கண்டிஷனல் அப்ரூவல் பற்றியும் 66W சர்டிஃபிகேட் பற்றியும் விளக்குகிறார்கள்.
ஃபைனான்ஸ் பார்க்க வேணும், அந்த டைம் தான் பேங்க் வேல்யூவேஷனுக்கு அனுப்புவாங்க. அப்போ வேல்யூவேஷன் வந்ததும் பேங்க் உங்களுக்கு அன்கண்டிஷனல் அப்ரூவல் கொடுப்பார். அப்போ ப்ரீ அப்ரூவலுக்கும் இதுக்கும் வித்தியாசம் என்னடா, ப்ரீ அப்ரூவல் ஒரு பீஸ் ஆஃப் பேப்பர், அன்கண்டிஷனல் அப்ரூவல் வேல்யூவேஷன் செய்த அப்புறம் இதுதான் நீங்கள் என்டைட்டில்டுன்னு
சொல்ல. அதில் இன்னொரு விஷயத்தையும் குறிப்பிடலாம், இன்னொரு நடைமுறை இருக்கிறது, ஆக்ஷன் இல்லாமல் தனிப்பட்ட ரீதியில் நீங்கள் வீடு வாங்கும் பொழுது சில சந்தர்ப்பங்களில் அந்த வீட்டுக்கு அதிகமான பேர் அக்கறை காட்டினால் ஏஜென்ட் கூறுவார், நீங்கள் 10% டிபாசிட் கொடுத்து 66W என்ற ஒரு சர்டிஃபிகேட் சைன் பண்ணால் ப்ராப்பர்ட்டி உங்களுடைய என்று சொல்லுவார். அது மிகவும் நிதானமாக இருக்க வேண்டிய ஒரு சந்தர்ப்பம்.
ஆக்ஷன் மாதிரி என்று சொல்லுங்களேன், இப்போ இது ப்ரைவேட் சேலாக இருந்தால் கூட அந்த ப்ராப்பர்ட்டிக்கு பயங்கர டிமாண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க, இத்தனையோ பேர் வந்து கேட்குறாங்க, அப்போ அதுவும் ஆக்ஷன் மாதிரி ஆயிடுறது. அப்போ ஏஜென்ட் என்ன சொல்லுவார், உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி வேணுமெண்டா நீங்கள் சைன் பண்ணி 66W சர்டிஃபிகேட் ஒன்று இருக்குது, அது சொலிசிட்டர் கொடுக்க வேணும், அந்த சர்டிஃபிகேட்டோடு நீங்கள் டிபாசிட்டை கொண்டு வாங்க, ப்ராப்பர்ட்டி உங்களது. ஆர் முதல் கொண்டு வராங்களோ அவங்களுக்கு அந்த ப்ராப்பர்ட்டியை கொடுப்பேன்னு சொல்லுவார், அது ஆக்ஷன் மாதிரி ஆயிடுறது. அப்போ அப்படி சந்தர்ப்பங்களில் ஏஜென்ட் சொன்னால் கவனமாக புரோக்கர்கிட்ட பேசி, நான் சொன்ன மாதிரி ஆக்ஷனுக்கு இருக்கிற கண்டிஷன்ஸ் எல்லாம் மனசில் வச்சு அதே மாதிரி பண்ணி சைன் பண்ணலாம்.
அந்த 66W சர்டிஃபிகேட் சொல்லும்போது உங்களுக்குள்ள கூலிங் ஆஃப்க்கான உரிமையை நீங்கள் விட்டு கொடுக்குறீங்க.
ஏஜென்ட்ஸ் அப்படி பண்ணுறாங்க, ஆனால் நீங்கள் கவனமாக இருக்கணும், அவதானமாக இருக்கணும், சொலிசிட்டர் அட்வைஸோடு பண்ணுங்கள் சைன் பண்ணும்போது.
கிட்டத்தட்ட முடிக்கும் நிலையில் உள்ள புதிதாக கட்டிய வீடு ஒன்றை தான் வாங்கிய அனுபவத்தை இவ்வாறு பகிர்ந்து கொள்கிறார் சிட்னியில் வசிக்கும் அனந்த் பத்மநாபன்.
நாங்கள் பார்க்கும்பொழுதே அந்த வீடு ஆல்மோஸ்ட் 95% கம்ப்ளீஷன்ல இருந்தது, புது வீடு. ஸோ ஒரு ஃபியூ மந்த்ஸ்ல வந்துடும், கப்ல ஆஃப் மந்த்ஸ்ல வந்துடும் பார்த்தோம். ஆனால் அது ரியலிஸ்டிக்காக வர்றதுக்கு வந்து ஒரு 6-7 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு பேங்க்குக்கு வந்து வேல்யூவேஷன் போகும். ஸோ இதில் நெகோசியேஷனில் என்ன கேட்ச் அப்படின்னா, நீங்கள் ஒரு ப்ராப்பர்ட்டி ப்ரைஸ் எவாலுவேட் பண்ணுறோம், நம்மளே பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ஏஜென்ட் கிட்ட பேசும்போது நம்ம ஏஜென்ட் கிட்ட கான்ட்ராக்சுவலி நம்ம வந்து அப்ளைஜ் ஆகிடுவோம், இந்த ப்ரைஸ் நாங்கள் வாங்க போகிறோம் அப்படின்னு. பேங்க் அஸ் அ ப்ராப்பர்ட்டி எவாலுவேஷன் பண்ணும் பொழுது அந்த ப்ரைஸில் வந்து இன்கேஸ் நம்ம ரொம்ப ஜாஸ்தியாக கோட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால், பேங்க் அதோட கம்மியாக எவாலுவேட் பண்ணாங்கன்னா அந்த டிஃபரன்ஸ் இன் காஸ்ட் வந்து நம்ம தான் கொடுக்கணும். இல்லாட்டி கூலிங் ஆஃப் பீரியடுக்குள்ள நம்ம அது வெளியில வரணும் அந்த கான்ட்ராக்ட் விட்டு, இல்லாட்டி அந்த காசு மாட்டிக்கும் அவங்க கிட்ட. அது எடுக்கிறது இஸ் நாட் வெரி ஈஸி.
வீட்டு உரிமையாளர் உங்களுக்கு தெரிந்தவராக இருக்கலாம், நண்பராக இருக்கலாம், உறவினராக இருக்கலாம். அவ்வாறான நிலையில் அவரிடமிருந்து நேரடியாக நிர்ணயிக்கப்பட்ட ஒரு விலையில் வீட்டை வாங்க நீங்கள் விரும்பினால் தெரிந்து கொள்ள வேண்டியவைகளை அடுத்ததாக பார்ப்போம்.
ரிஸ்க் வந்து ஆரிட்ட வாங்கினாலும் ரிஸ்க் இருக்குது. இந்த சந்தர்ப்பங்களில் இன்னும் கூட இன்வெஸ்டிகேட் பண்ண வேண்டும். அப்போ நீங்கள் அந்த கான்ட்ராக்டை சொலிசிட்டருக்கு கொடுக்கும்போது இன்னும் கூட இன்வெஸ்டிகேஷன் செய்ய வேண்டும். அது ஓனர் வந்து எப்போ வாங்கியிருந்தார், என்ன பிரச்சனைகள் இருந்ததா எல்லாம் பார்க்கணும். அண்ட் பில்டிங் அண்ட் பெஸ்ட்டுக்கு அங்கே வந்து சாய்ஸே கிடையாது, பண்ணியே ஆகணும். ஆனால் வந்து தனிப்பட்டவற்றை வாங்கும்போது அவர் உங்களுக்கு எந்த விதத்திலையும் ரிலேட்டடாக இருந்தால், சொந்தக்காரராக இருந்தால் ஒரு பிரச்சனை என்னண்டா, இப்போ சொந்தக்காரன்டா, இப்போ ஒரு மாமா எனக்கு அந்த ப்ராப்பர்ட்டியை விற்கணுமெண்டா, அந்த ப்ரைஸை வந்து ஸ்டேட் ரெவன்யூ ஸ்டாம்ப் டியூட்டிக்கு எடுத்துக்கொள்ளாது. அப்போ நாங்கள் வந்து ப்ரைவேட்டாக வேல்யூவேஷன் பண்ணி என்ன வேல்யூவேஷன் வருதோ அந்த ப்ரைஸுக்கு தான் ஸ்டாம்ப் டியூட்டி பே பண்ண வேணும். அப்போ வந்து நீங்கள் என்ன தான் டிசைட் பண்ணி அந்த பர்ச்சேஸ் ப்ரைஸில் தான் அந்த பிரச்சனை இருக்கும். நீங்கள் எப்படியாவது டிசைட் பண்ணி பிளான் பண்ணி பண்ணாலும் என்ன வேல்யூவேஷன் வர்றதோ அது பேங்க் இல்லை, இது ப்ரைவேட் வேல்யூவேஷன், நான் சொலிசிட்டர்ஸ் பண்ணுவாங்கள பண்ணி அதுக்கான ஸ்டாம்ப் டியூட்டியை பே பண்ணியே ஆகணும். அப்படியா குறைச்சி கூட்டி கொடுத்து பயனில்லை.
இறுதியாக ஆஃப் த பிளானில் வீடு வாங்குவதை பற்றி பார்ப்போம்.
ஆஃப் த பிளானில் வாங்குறதுல அட்வான்டேஜ் ஒன்று இருக்குது, டிஸ்அட்வான்டேஜஸ் அப்புறமா சொல்கிறேன். இது வந்து வாங்குறதுல அட்வான்டேஜ் என்றால் அவங்களுக்கு கிராண்ட் கிடைக்கும், ஏண்டா புது வீடு என்றதுனால ப்ரைஸை பொறுத்து அவங்களுக்கு கிராண்ட் கிடைக்கும், வாங்கலாம். ஆனால் இதில் இன்னொரு விஷயம், ஸ்டாம்ப் டியூட்டி ஆஸ்பெக்ட் வந்து நீங்கள் வாங்கினதும் நார்மலாக 3 மந்த்ஸுக்குள்ளே ஸ்டாம்ப் டியூட்டி பே பண்ணணும், அல்லது செட்டில்மெண்ட்டில் விச்சேவைஸ் ஏழிய பே பண்ணவனும் நார்மலாக. ஆஃப் த பிளானுக்கு 15 மாதம் இருக்குது, 12 to 15 months உங்களுக்கு இருக்குது ஸ்டாம்ப் டியூட்டி பே பண்ணுறது. அப்போ உடனே பே பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் இன்வெஸ்டர்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஆஃப் த பிளானில் வாங்கினா அவங்க வந்து 3 மந்த்ஸில் பே பண்ணித்தான் ஆகணும், அவங்களுக்கு அது கிடையாது. அது அந்த ஆஃப் த பிளான் வந்து கான்ட்ராக்ட்ஸ் மிக முக்கியம். ஆஃப் த பிளானில் அந்த செட்டில்மெண்ட் டேட்ன்றது கிடையாது, எல்லா கான்ட்ராக்ட்லேயும் செட்டில்மெண்ட் டேட் இருக்கும். ஆஃப் த பிளான் கான்ட்ராக்ட்ஸில் செட்டில்மெண்ட் டேட் கிடையாது. அது தங்களையும் கவர் பண்ணி எல்லாரையும் கவர் பண்ணுறதுக்கு கான்ட்ராக்டில் போடுவாங்க. இன்னும் பில்டே பண்ண ஆரம்பிச்சிருக்க மாட்டாங்க, ஆனால் போடுவாங்க 2020 December என்று போடுவாங்க ஒரு டேட். அப்போ முதல் ஆஃப் த பிளானுக்கு தாரக மந்திரம் என்ன? டூ நாட் பிளான். அப்போ ஃபர்ஸ்ட் ஹோம் வாங்குறவங்களோ அல்லது நார்மலாக வேறு சந்தர்ப்பங்களில் வாங்குறவங்க கூட மனைவிக்கு வந்து குழந்தை பிறக்க போகிறது, அப்போ அதுக்கு இப்போ நாங்கள் உள்ளுக்க குடி புகும்போது இப்படியெல்லாம் பிளான் பண்ண முடியாது. இந்த ஆஃப் த பிளான் ஹவுசஸ் பில் பண்ண ஆரம்பித்து எத்தனையோ அத்தாரிட்டிஸ்டேருந்து பெர்மிஷன் வேணும், கவுன்சில்கிட்டேருந்து வேணும், சிட்னி வாட்டர் மஸ்ட் அப்ரூவ். அப்போ லேண்ட் டைட்டில்ஸுக்கு தான் கடைசியாக போகும். அப்போ இட் கேன் டேக் 1 year or 2 years. அப்போ அந்த டேட் அவங்க போடுறது ஏர்லியாக முடித்தா பண்ணலாம், ஆனால் பிளான் பண்ணுறது கவனமாக இருக்கும்.
அது மட்டுமல்ல, ஆஃப் த பிளானில் வாங்கும் போது அதற்கான டெபாசிட் பணத்தை பாதுகாப்பாக எப்படி செலுத்தலாம் என்பதனையும் விளக்குகிறார் சாந்தினி ஞானாக்கரன்.
நார்மலாக வந்து கேஷ் தான் போடுவோம். நான் எந்த கிளைண்ட்ஸுக்கு சொல்லுவேன், கேஷ் வேண்டாம், நீ வந்து பேங்க் கேரண்டி கொடுக்கலாம். பேங்க் கேரண்டி என்றால் அந்த 10% டிபாசிட்டுக்கு பேங்க் ஒரு கேரண்டி கொடுக்கும், அதை ஆல்மோஸ்ட் ஆல் த பில்டர்ஸ் வில் அக்செப்ட். அதை கொடுத்தீங்கண்டா அது செக்யூராக இருக்கும். பில்டர் வந்து தற்சமயம் 1% 10 cases நடக்கும், பேங்க் கிராப்டாக போகிறாருன்னு வச்சுக்கோ. அப்போ பில்டர் வந்து பேங்க் கிராப்டாக போனால் டிபாசிட்டை தேடி அலைய வேண்டியது. அதில் ரிலீஸ் பண்ணுறதுக்குண்டு ஒரு ஸ்பெஷல் ப்ரொவிஷன் இருக்கும் கான்ட்ராக்டில், டிபாசிட் வில் பி ரிலீஸ்ட்ன்றதை உங்களோட சொலிசிட்டர் மற்ற சைட் சொலிசிட்டர்கிட்ட பேசி அதை டெலீட் பண்ண வேண்டும். அதில் டெலீட் பண்ணாட்டில் டிபாசிட்டுக்கு ஒருவரும் கேரண்டியாக இருக்க முடியாது.
வழக்கறிஞர் ஞானாக்கரன் ஆஃப் த பிளானில் வீடு வாங்குவதில் உள்ள மற்றொரு பிரச்சனையை விளக்குகிறார்.
கட்டப்பட்டிருக்கிற ஒரு கட்டிடத்துக்கு ஒரு குறிப்பிட்ட தொகையை விலையாக பேசி முடித்திருப்பீர்கள். அது கட்டி முடிப்பதற்கு 2 வருடமாகலாம், 3 வருடமாகலாம். பொதுவான எதிர்பார்ப்பு என்னவென்றால் அந்த கட்டிடத்தின் விலை உயரும் என்பதுதான் எதிர்பார்ப்பு. ஆனால் இப்போது நடப்பது உங்களுக்கு தெரியும், சந்தை நிலவரம் மாறுபடுவதை பார்க்கும்போது நீங்கள் கொடுத்த தொகைக்கும் நீங்கள் முடிவு செய்ய வேண்டிய தொகைக்கும் வேறுபாடு அதிகமாக இருந்தால் பேங்கிடமிருந்து பணம் பெறுவது நிச்சயமாக முடியாது. ஆகவே நீங்கள் உங்கள் பணத்தை இழக்க வேண்டிய சந்தர்ப்பம் வரும். அது ஒவ்வொருத்தருடைய அதிர்ஷ்டத்தை பொறுத்தது.
இத்தொடரின் இறுதி பகுதியில் கூலிங் ஆஃப் பீரியட் மற்றும் செட்டில்மெண்ட் பற்றி விளக்கமாக பார்ப்போம்.
இதை போன்ற இன்னும் பல நிகழ்ச்சிகளை செவிமடுக்க sbs.com.au/tamil